ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் மங்கையர்கரசி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம போன முறை இந்த மூன்றாம் திருமுறை 120 பதிகம் மங்கையர்கரசிங்கிற பதிகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 8 பாடல் முடிய பார்த்துருக்கோம். 9, 10, 11 அந்த 3 பாடல்களையும் பார்ப்போம். 9 பாடல், மன்னலாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன்றன் மகளாம், பண்ணின் நேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ, விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற, அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாய் ஆவதும் இதுவே. நம்ம போன நம்பரை பார்த்துப்பே பேசியிருக்கோம் அதை பற்றி. இந்த பதிகத்தில் ஒற்றைப்படை எண்களில் வர்ற பாடல்கள்லாம் மங்கையர்கரசியாரோட சிறப்பை பாடுவர், இரட்டைப்படை எண்கள்லாம் குலச்சிரையாரோட சிறப்பை பாடுவர். இது மாதிரி 9 பாடல் இதில் மங்கையர்கரசியாருடைய சிறப்பை சொல்கிறார். இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், மங்கையர்கரசியார் சோழ ராஜாவுக்கு மகள் அப்படிங்கிறத சொல்கிறார். அதான் முதல் 2 மங்கையர்கரசியார் சிறப்பு. மண் எல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன் தன் மகளாம். சோழன் தன் மகளாம் அப்படின்னாக்க சோழனுக்கு மகள் இவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த சோழன் எப்படிப்பட்டவன்? மணிமுடி சோழன். முடினாக்க கிரீடம், மணிமுடினா நவரத்னங்கள் பதிக்கப்பெற்ற கிரீடம். அப்படிப்பட்ட நவரத்னங்கள் பதிக்கப்பெற்ற கிரீடத்தை அணிந்து ஆட்சி புரிகின்ற சோழராஜாவுக்கு மகள் அவள். அந்த சோழராஜா எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி சொல்றார், மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் அப்படிங்கிறார். இந்த பரந்த பூமியே தன்னுடைய ஆட்சி கீழே ஆள்கின்ற ராஜாவாக விளங்குகின்ற அப்படின்னு சொல்றார். மண் எல்லாம் நிகழ அப்படின்னா மண் எல்லாம் மண்ணெங்கும் அவனுடைய ஆட்சி நிகழும்படியாக மன்னனாய் மண்ணும். மன்னன்னா ராஜா, மண்ணுதல் அப்படின்னாக்க நிலை பெற்று இருத்தல். அப்படி ஸ்திரமாக நெடுங்காலமாக ஆட்சி புரியறதுக்கு இல்லையா, அதுக்கு மண்ணுதல்னு பேர். தேவாரத்தில் பல இடங்களில் இந்த மண்ணுதல்ங்கிற வார்த்தை வரும். அது மாதிரி இந்த உலகம் முழுக்க தன்னுடைய ஆட்சி செல்லும்படியாக ராஜாவாக நீடித்து ஆட்சி புரிகின்ற நவமணிகள் பதிக்கப்பெற்ற கிரீடத்தை அணிந்த சோழனுக்கு மகள் மங்கையர்கரசியார் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த வரி, பண்ணின் நேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ. இதில் பண்ணின் நேர் மொழியாள் அப்படிங்கிறது அந்த மங்கையர்கரசியாருடைய அடை வர்ணனை. அவர் ரொம்ப இனிய மொழி பேசுவார். பெண்களுடைய இனிய மொழியை இது மாதிரி பண்ணின் நேர் மொழியாள் அப்படின்னு சொல்றது இலக்கிய மரபு. அப்படி அவ பேசினால அப்படி பாட்டு பாடுற மாதிரி இனிமையாக இருக்குமா, அந்த குரல் வந்து அவ்வளோ இனிமையான குரல். அப்படி பேசுறதே அப்படி ஒரு பாடுற மாதிரி இனிமையோட ராகத்தோட வர்ற மாதிரி இருக்கும் அப்படிம்ப. பண் அப்படின்னா ராகம், நேர் அப்படின்னாக்க போன்ற ஒத்த அப்படின்னு அர்த்தம். மொழினா வாக்கு குரல் பேச்சு, மொழியாள்னா அந்த மொழியை உடையவள். நம்ம இந்த பண்ணின் நேர் மொழியாளுங்கிற வார்த்தையை நம்ம வேற தேவார பாடல்களையும் பார்த்துருக்கோம். நம்ம திருமறை காட்டு பதிகத்தை பார்த்தப்போ இந்த வார்த்தை வரும், கதவு திறக்க பாடினார்லையா திருநாவுக்கரசர், அப்போ அந்த வார்த்தை வரும், பண்ணின் நீர் மொழியாளுமை பங்குறோம் இல்லையா, கண்ணினால் உமைக்கான கதவனை திருநமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு அந்த பாட்டு வருமே, அதில் ஒரு பண்ணின் நேர் மொழியாளுங்கிறது அந்த இடத்துல அது உமாதேவியை குறிக்கிறது. இந்த இடத்துல பண்ணின் நேர் மொழியாள் அப்படிங்கிறது மங்கையர்கரசியாரை குறிக்கிறது. பாண்டி மாதேவி, பாண்டியருக்கு பட்ட மகிழ்ச்சி, மாதேவினா மகாதேவி அப்படின்னா பட்ட மகிழ்ச்சி, அந்த பாண்டிய ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறவள். அப்படிப்பட்ட மங்கையர்கரசியார் பாங்கினால் பணி செய்து பரவ. அந்த மங்கையர்கரசியார் பாங்கு அப்படின்னாக்க பொருத்தமாக அழகாக முறைப்படி நல்லபடியா அப்படி. அதனால அந்த மங்கையர்கரசியார் சிவபெருமான் எப்படி வழிபடுறார் அப்படின்னா பாங்கினால் பணி செய்து பரவுகின்றார். பாங்குன்னு பார்த்தோம், பணி செய்யறதுனா வழிபாடு செய்து, பரவுதல்னா துதிக்கிறது புகழறது போற்றுறது. அதனால முறைப்படி வழிபாடுகள் செய்து போற்றுகின்ற. அதுக்கப்புறம் நம்ம கடைசி அடியை அது அந்த மூணாவது அடியை விட்டுட்டு நாலாவது அடிக்கு கொண்டு போனாங்கன்னா நமக்கு பொருள் சுலபமாக புரியும். வாங்கினால் பணி செய்து பரவ அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே. அப்படிப்பட்ட போற்றுகின்ற அண்ணலார், அண்ணலார்னாக்க இறைவன் தலைவன், அப்படிப்பட்ட இறைவனான சிவபெருமான் உமையோடு உமாதேவியாரோடு இன்புறுகின்ற மகிழ்ந்து உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே. அப்படின்னா அந்த ஆளவாயாவது இது, திருவாளவாய் கோயில் இது அப்படின்னு சொல்றார். இந்த ஒன்று ரெண்டு நாலு இந்த அடிகளை சேர்த்து பார்த்தா நமக்கு பொருள் நேரடியாக புரியும். அதே மாதிரி மூணாவது அடி நாலாவது அடியும் சேர்த்து பார்த்தாலும் நமக்கு பொருள் புரியும். விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார். இது ஒன்பதாம் பாடல் இல்லையா, அதனால இந்த ஒன்பதாம் பாடலில் சம்பந்தர் எப்பவும் அடிமுடி தேடின வரலாற்றை குறிப்பிடுவார். அது இங்கே சொல்றார், விண்ணுளார் இருவர் அப்படின்னா தேவர்கள் இருவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கீழோடு மேலும், கீழ்னா அடி மேல்னா முடி, கீழோடு மேலும் பாதமும் திருமுடியும் கீழையும் உச்சியையும் அளப்பு அரிதாம் வகை நின்ற. அளப்பு அப்படின்னா அளக்கிறது, போய் நான் போய் முடியை நான் காண்பேன் நான் அடியை காண்பேன் அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் போட்டி போட்டு போறாள் இல்லையா. அவர்களால் அளக்க முடியாதபடி அரிது அப்படின்னாக்க பொதுவாக நம்ம ரேர் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப இது ஒரு அரிய பொருள் அப்படின்னாக்க ரொம்ப அபூர்வமான பொருள், ரொம்ப விசேஷமான பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச்சில் வச்சுட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் பாட்டில் அப்படியும் வரும், அதே சமயத்தில் அரிது அப்படின்னாக்க இம்பாசிபிள் நாட் பாசிபிள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். காணற்கரிது அப்படின்னா காண முடியாதுன்னு அர்த்தம். அது மாதிரி அளப்பு அரிதா மகி நின்றனா அவர்களால் கண்டு அறிய முடியாதபடி ஜோதியாகி ஓங்கி நின்ற அண்ணலார் அந்த சிவருமா. அதனால் இந்த முதல் ரெண்டடி அதுவும் நாலாவது அடியும் சேர்த்து ஒரு பொருள், அதே மாதிரி மூணாவது அடியும் நாலாவது அடியும் சேர்த்து ஒரு பொருள். அதனால் அந்த முதல் ரெண்டு அடியும் அந்த அண்ணலாருக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ், அந்த மூணாவது அடியும் அண்ணலாருக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ். அப்படி பார்த்தாக்க நமக்கு இந்த பாட்டு பொருள் புரியும். இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். பத்தாம் பாட்டுக்கு போவோம். தொண்டராய் உள்ளார் திசை திசை தோறும் தொழுதுதன் குணத்தினை குலாவ கண்டு நாள் தோறும் இன்புறுகின்ற குலச்சரை கருதி நின்றேத்த குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறியடை வாரா அண்டநாயகன்தான் அமர்ந்து வீற்றிருந்த அளவாய் ஆவதும் இதுவே. இது பத்தாம் பாட்டு. அதனால பௌத்த சமண கண்டனம் வரும், பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் அவர் கண்டிப்பார் இதில். அதே மாதிரி இந்த பதியத்தில் பத்தாம் பாட்டு இது, அதனால் இதில் குலச்சிறையாரோட புகழை சொல்கிறார். எப்படி நம்ம அந்த ஒன்பதாம் பாட்டில் பார்த்தோம் அதே மாதிரி இந்த பத்தாம் பாட்டிலையும் பொருள் பார்க்குறப்போ ஒன்று ரெண்டு நாலு இந்த மூணு அடிகளை சேர்த்து பார்த்தாலும் உங்களுக்கு பொருள் தெரியும். அதே மாதிரி மூணு நாலு ரெண்டையும் சேர்த்து பார்த்தா பொருள் தெரியும். ஏன்னா இந்த அண்ட நாயகன் அப்படின்னு அந்த நாலாவது அடியில் இருக்கு, அந்த எப்படிப்பட்ட அண்ட நாயகன் அப்படிங்கிறது முதல் ரெண்டு அடி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதே மாதிரி அது எப்படிப்பட்ட அண்ட நாயகன் அப்படிங்கிறது மூன்றாவது அடியும் டிஸ்கிரைப் பண்ணுறது. தொண்டராய் உள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குலாவ. இதில் இந்த தன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் தன் அப்படின்னாக்க பொதுவாக மை ஹிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் வரும். ஆனால் அவன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு தன்ங்கிறதுக்கு. தன் தான் அப்படிங்கிறதெல்லாம் அவன் அப்படிங்கிற தேர்ட் பர்சன் இதுவாகவும் வச்சுக்கலாம் ப்ரோனவுன் மாதிரி. அதனால் தொண்டராய் உள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குலாவ. அந்த தன் குணத்தினை குலாவங்கிறது இந்த இடத்துல அவன் குணத்தினை குலாவன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அந்த அவன்கிற தன்கிறது அங்கே சிவபெருமானை குறிக்கிற வார்த்தை. அதனால் திசை திசை தோறும் தொண்டராய் உள்ளார், திசை திசை தோறும்னாக்க நாலா திசைகளிலும் எல்லா திசைகளிலும் அப்படின்னா நாட்டின் பல பகுதிகள் உலகத்தின் பல பகுதிகள் அங்கே இருக்கிற அடியவர்கள் தொண்டராய் உள்ளார், சிவனுக்கு தொண்டர்களாக உள்ள பக்தர்கள் எல்லாம் திசை திசை தோறும்னா பல திசைகளில் பல நாடுகள்லேருந்தும் பல ஊர்கள்லேருந்தும் தொழுது இறைவனை வழிபட்டு அவன் தன் குணத்தினை குலாவ சிவபெருமானுடைய குணங்களையும் பெருமைகளையும் புகழ்களையும் மகிழ்ந்து பேச குலாவுதல்னா அப்படி ரொம்ப அன்போட இன்பத் மகிழ்ந்து இருக்கிறது. அப்படி அவெல்லாம் சொல்கிறத கேட்டு கண்டு அதெல்லாம் பார்த்து கேட்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை. இந்த குலச்சிறையார் அதை கேட்டு தினமும் சந்தோஷப்படுறார். ஏன்னா மதுரை பெரிய ஸ்தலம், வெளியூர்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்துலாம் தரிசனத்துக்கு வருவா, அப்படி பல ஊர்கள்லேருந்து பல அடியவர்கள் வர்றா அவெல்லாம் சிவனுடைய புகழை பாடுவார்கள், சொல்லுவார்கள், பேசுவார்கள். அதெல்லாம் தினமும் கேட்டு கேட்டு சந்தோஷப்படுறார் அந்த குலச்சரியார். ஆஹா, இப்படிப்பட்ட பக்தர்கள், இப்படிப்பட்ட பக்தர்கள்னு அதை முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. குலமரராக குலமது உண்டாக அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. நலமிரராக நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமது உண்டாக தவமணி குலச்சிறை போட்டுருன்னு அந்த முன்னாடி பாட்டில் பார்த்துருக்கோம். அதனால் குலச்சிறையார் அடியவர்கள் எங்கேருந்து வந்தாலும் அடியவர்களை கண்டு அவர்கள் சிவனடியார்கள்ங்கிற அளவிலேயே அவர்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டு போட்டிருக்கின்றவர். அவருடைய குணத்தை அங்கே திரும்பவும் சொல்கிறது. அதனால் பல திசைகள்லேருந்தும் அடியவர்கள்லாம் வந்து இறைவனை தொழுது இறைவனுடைய புகழை பாடுறதை கேட்டு நாள்தோறும் தினமும் மகிழ்கின்ற குலச்சிறையார் அவர் கருதி நின்று ஏத்த கருதுதல்னாக்க அன்போட விரும்பி சந்தோஷமா அப்படின்னு கருதுறதுன்னா கருதுறதுங்கிறது சிந்தைய மனசில் இருக்கிறது. அது கருதல் கருதுதல் அப்படின்னாக்க விரும்புறது அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்படி விரும்பி அன்போட வழிபாடு செய்கின்றார். அப்படி செய்கின்ற அண்டநாயகன், அண்டநாயகன்னா இந்த அகில உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவர் விஸ்வேஸ்வரன் சர்வலோகநாதன். அண்டங்களுக்கெல்லாம் நாயகன் அவன். அண்டநாயகன் அமர்தான் அமர்ந்து வீற்றிருந்த ஆளவாயாவதும் இது. அப்படிப்பட்ட சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கிறது. அமர்தல் அப்படின்னாக்கா இன்னைக்கு பேச்சில் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் தான் நம்ம எப்போ அதை உபயோகிக்கிறோம் அமர்தல்னாக்க. ஆனால் அமர்தல் அப்படின்னு தேவாரத்தில் வர்ற இடங்கள்லாம் பொதுவாக விரும்புறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அண்ட நாயகன் தான் அந்த சிவபெருமான், அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியான சிவபெருமான் அமர்ந்து வீற்றிருந்த விரும்பி உரைகின்ற ஆலவாய் ஆவதும் இது. ஆலவாய் கோவில் இது. இது 1, 2, 4 இந்த மூணு அடிகளுக்கு பொருள் இது. இப்போ மூணாவது அடியை பார்ப்போம். குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறியடை வாரா அண்டநாயகன். இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த சமணர் சாக்கியர் சமணர்களும் பௌத்தர்களும் இருக்காளே அவர்களால் அறியப்படாதவன் அப்படிங்கிறார் இல்லையா. அந்த ஜைனமும் பௌத்தமும் நிரீஸ்வரவாதங்கள். அதெல்லாம் பௌத்தம் வந்து கடவுளை பற்றியே பேசாது, நிரீஸ்வரவாதம் அது டோட்டலாக. ஜைனம் அது எப்படின்னாக்க அவளுடைய அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறது அவளுடைய சிறந்த மந்திரம், உண்டு இல்லை அதுதான் மந்திரம். அதாவது இறைவன் இருக்கானா இல்லையா அதை பற்றி நம்ம கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஒரு நிரீஸ்வரவாதம் தான். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சாக்கியர்கள், சாக்கியர்கள்னாக்க பௌத்தர்கள் குண்டராய் உள்ளார். குண்டர் அப்படின்னாக்க நம்ம குண்டன் அப்படிங்கிறோம் இன்னைக்கு, அதுதான் கீழ் மக்கள் அப்படி இழிந்தவர்களாக இருக்கிறவர்கள். இது வந்து ஜெயினர்களை சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் ஜெயினர்கள் ரொம்ப படாத பாட படித்திருக்காங்க மக்களை, அதை பின்னாடி பார்ப்போம். அதனால் குண்டராய் உள்ளார்னாக்க அது ஜெயினர்கள், சாக்கியர்கள் அப்படின்னாக்க அது பௌத்தர்கள். இந்த ஜெயினர்களும் பௌத்தர்களும் அவர்களுடைய குறியின் கண் நெறியடை வாரா அண்டநாயகன். அவர்கள் நெறி அப்படின்னா தர்மம், அவர்களுடைய சமயம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. நெறி அப்படின்னாக்க அந்த அவர்களுடைய பேத். குறி அப்படின்னாக்க லட்சியம், குறிக்கோள் அப்படிங்கிறோமே அந்த மாதிரி லட்சியம். அது அவர்கள் பின்பற்றுகின்ற சமயங்களின் லட்சியத்தில் அடையப்படாத, அப்படி அவர்களால் அடைய முடியாத, அந்த அவர்களுடைய கொள்கைகளால் அறியப்படாத அண்டநாயகன் அவன் அந்த சிவபெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறது என்னென்னா குலச்சிறையார் பல எந்தெந்த நாடுகள்லேருந்தோ எந்தெந்த திக்குகள்லேருந்தோ வர்ற அடியவர்களெல்லாம் இறைவனை புகழறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுபவர். அவர் விரும்பி வழிபாடு செய்கின்ற சிவபெருமான் இருக்கிற கோவில் ஆலவாய். அதே மாதிரி இந்த கீழ்மக்களான சமணர்களும் சாக்கியர்களும் அவர்கள் பின்பற்றுகின்ற சமயங்களால் அறியப்படாத நிலையில் இருக்கிறவன் சிவபெருமான் அப்படின்னு இந்த ரெண்டு கருத்தையும் இதில் சொல்கிறார். இந்த 10ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். 11ஆம் பாட்டுக்கு போவோம். இந்த 11ஆம் பாட்டில் சம்பந்தர் இது கடைசி பாட்டிலேயே திருக்கடைக்காப்பு இந்த பதிகத்துக்கு, இந்த திருக்கடைக்காப்பில் குலச்சிறையார் மங்கையர்கரசியார் ரெண்டு பேரோட சிறப்பையும் சொல்லி இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி முடிக்கிறார். பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவா ஈசன் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, இமையோர் ஏத்த விற்றிருப்பவர் இனிதே. இந்த பதியத்தை பாடுற பாராயணம் பண்ணி பாடி இறைவனை வழிபடுகிறவர்கள் அடைகின்ற பலன் என்ன அப்படின்னா, தேவர்களெல்லாம் அவர்களை வணங்கும்படியாக அவர் உயர்ந்த நிலையில் இருப்பார், உயர்ந்த நிலையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ வரிசையாக பார்ப்போம். பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் ஆலவாய் ஈசனவன். இந்த ஆலவாயில் இருக்கிற சிவபெருமான் எப்படிப்பட்ட இறைவன், அவனை யார் வழிபடுகிறார்கள், பாண்டிமாதேவியான மங்கையர்கரசியாரும் அமைச்சரான குலச்சிறையாரும் இவர் ரெண்டு பேரும் அந்த ஆலவாயில் இருக்கிற சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அதான் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் ஆலவாய் ஈசனவன். அவர் ரெண்டு பேர் எப்படிப்பட்டவர்கள், பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை. நலம் அப்படின்னாக்க ஒரு மூணு நாள் அர்த்தம் உண்டு. நலம் அப்படின்னாக்க வெல்பீயிங் அப்படின்னு ஒரு அர்த்தம், அவர் நலம் அடைந்து விட்டார் அப்படின்னா அவர் பேக் டு நார்மல்னு அர்த்தம். உடம்பு குணம், வியாதியாக இருக்கிறவா குணமாயிட்டான்னா நலம் அடைந்து விட்டார்போம். அதேமாதிரி நலம் அப்படின்னாக்க நன்மைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இல்லையா, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறலாம் வாழ்த்துறாளே, அதெல்லாம் நலங்கள். குணத்தில் நல்ல குண நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை அமைகிறது, நல்ல செல்வம் இருக்கிறது, அது மாதிரி பல நலங்கள் உண்டு. அதனால பன் நலம் புணரும் பல நன்மைகள் புணர்தல் அப்படின்னாக்க ஜாயின் அட்டாச் அப்படிங்கிற அர்த்தம், புணர்தல்லாம் பொருந்துறதுன்னு அர்த்தம். இந்த பாண்டி மகாதேவியாகிய மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையார் இவா ரெண்டு பேரையும் பல நலன்கள் பொருந்தி இருக்கின்றன. அதான் பன் நலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் என்ற இந்த ரெண்டு பேரும் வழிபாடு செய்கின்ற அந் நலம் பெரு சீர் ஆலவாய் ஈசன், அப்படிப்பட்ட நலம் உடையவரான இவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட ஆலவாய் ஈசன். சீர் அப்படின்னா பெருமை புகழ் அது மாதிரிலாம் அர்த்தம் உண்டு. அப்படி இவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்புடைய ஆலவாய் கோயிலில் இருக்கிற ஈசன், அதான் அந்நலம் பெரு சீர் ஆலவாய் ஈசன், அப்படிப்பட்ட சொக்கநாத பெருமான். அவனுடைய திருவடி ஆங்கவை போற்றி, அவனுடைய திருவடிகளை போற்றி செய்து. ஆங்கு அவை அப்படின்னாக்க இந்த ஆங்குங்கிறத அசையா எடுத்துக்கலாம். ஈசன் திருவடி அவை போற்றி அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த ஆலவாயில் இருக்கிற ஈசனுடைய திருவடிகளை போற்றி செய்து வழிபாடு செய்து வணங்கி. யார் இந்த சம்பந்தன் பாடுற, சம்பந்தன் செந்தமிழ் கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் சிறுகாழில் அவதரித்த ஞான சம்பந்தன் ஆகிய நான். யாரு கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன், கண்ணலம் பெரிய அப்படின்னாக்க கல் நலம் பெரிய அப்படின்னு எடுத்துக்கலாம். கல் அப்படின்னாக்க கோட்டை, கல் கல்லால் கட்டப்படுகின்ற கோட்டை. அதனால கல் நலம் பெரியன்னா பெரிய மதிலால் சூழப்பெற்ற சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன் ஆகிய நான் பாடிய செந்தமிழ் இவை கொண்டு, செந்தமிழான இந்த பதிகத்தை பாடி. எப்படி இன்னலம் பாட, இந்த பதிகத்தை இன்னலம் பாட வல்லவர். இன்னலம் பாடுறதுன்னா நல்லபடியாக பாடுறது, இனிமையாக பக்தியோட இசையோட உள்ளம் ஒன்றி பாடுறது, இன்னலம் பாட வல்லவர். அப்படி பாடுகின்றவர்கள் இமையோரேத்த விற்றிருப்பவர் இனிதே. அவர்கள்லாம் தேவர்களாலும் வழிபடத்தக்க தேவர்கள், தேவலோகத்துக்கு மேலான நிலையில் இருப்பார்கள். ஏன்னா தேவர்கள்லாம் ஏற்றணும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், தேவர்களோட தேவலோகத்தில் இருந்தாக்க தேவர்கள்லாம் ஏற்ற மாட்டான் இல்லையா. நம்ம யாரை ஏற்றுவோம், நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் நம்ம துதிப்போம். தேவலோகத்தில் இருந்தக்காருனாக்க தேவர்களோட தேவராக இருப்பார் அப்படின்னா அவரெல்லாம் வந்து துதிக்கிற நிலையில் இருக்க மாட்டோம், தேவர்களாக இருப்போமே ஒழிய தேவர்களால் வழிபடப்பட்ட நிலையில் இருக்க மாட்டோம். நல்ல இமையோர் ஏத்த விற்றிருப்பவர் இனிதேனா தேவர்களாலும் வழிபடத்தக்க தேவரலோகத்திலும் உயர்ந்த லோகமாகிய சிவலோகத்திலும் விற்றிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால சம்மரி என்னன்னா, இந்த பாட்டுக்கு பாண்டி மகாதேவியான மங்கையர்கரசியாரும் மந்திரியான குலச்சிறையார் இவா ரெண்டு பேரும் பல நன்மை நல குணநலன்கள் உடையவர்கள். இவா ரெண்டு பேரும் வழிபாடு செய்கின்ற சிறப்பை உடைய மதுரையில் இருக்கிற கோவிலான ஆலவாயில் உரைகின்ற ஈசன் அந்த பெருமான சொக்கநாத பெருமானுடைய திருவடி அவை போற்றி, அந்த இரண்டு திருவடிகளையும் வழிபாடு செய்து வணங்கி, மதிலால் சூழப்பெற்ற சிறுகாயில் அவதரித்த ஞான சம்பந்தன் ஆகிய நான் பாடிய செந்தமிழான இவற்றை இனிமையாக பாடி வழிபாடு செய்கின்ற அடியவர்கள் தேவர்கள் ஏற்றும்படியாக தேவர்களாலும் வணங்கப்படும் நிலையான சிவலோகத்தில் விற்றிருப்பார்கள். அதான் அந்த பாட்டு நேரடியான பொருள். இந்த பதிகத்தை முழுக்க பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த பதிகத்தை இந்த அளவு நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.